విప్రదాఖన్య ధర్మం వనకథమనుచై సాందీవయిత్వైద్య సర్వాన్ అప్యేత్య ద్వారకాం యోన్ నిర్గమథ గుజనిం దివ్యరూపం సహార కత్వా వైదేహకేహం కదిపయ దివసాన్ తత్ర నీత్వాదిపక్తం సందోక్ష్య ద్వారహా యాన్ బహుబల సమితో యన్ను పప్లావ్యమవ్యాత్. பிராமணர்களால் தர்மபுத்திரர் தனது தம்பியுடன் காட்டிற்கு சென்றதை அறிந்து அங்கு சென்று தர்மபுத்திர சகாக்களை கண்டு அவர்களுக்கு சமாதானம் செய்தவரும் பின்னர் மறுபடியும் துவாரகையைச் சென்று ஓணானாக பிறப்பெடுத்திருந்த நிருக சக்கரவர்த்தியை அச்சாபத்தினின்றும் விடுதலையளித்து நேர்த்தியான உருவத்தை கொடுத்தவரும் பின்னர் தன்னிடம் அதீத பக்தி கொண்டிருந்த ஸ்ருததேவனைக்கான விதேக தேசத்திற்கு சென்று அந்த பிராமணன் வீட்டில் ஒரு சில நாட்கள் தங்கி அவனை சந்தோஷப்படுத்தியவரும் அடுத்து மீண்டும் துவாரகையை அடைந்து தனது சகலவித சேனைகளுடன் உபப்ளாவியப்பட்டினத்தை அடைந்தவருமான அந்த ஸ்ரீகிருஷ்ணர் நம்மையெல்லாம் காக்கட்டும்.
ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் எழுதிய கிருஷ்ண சாரித்ரே மஞ்சரியில 25வது ஸ்லோகம் நாம பார்த்துட்டு இருக்கோம். இதுல ரெண்டு அருமையான சம்பவங்களை ஸ்ரீ ராகவேந்திரர் ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்துல வர்ணிச்சிருக்கிறார். ஒரு சமயத்துல சாம்பன் பிரத்யும்னன் சாருபானு கதன் இவ எல்லாரும் சேர்ந்து காட்டை சுத்தி பார்க்கறதுக்காக போயிருக்கா. அப்ப என்னாச்சு, விளையாடின களைப்பினால தாகமானது, உடனே தண்ணி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தூரத்துல ஒரு பாழும் கிணறு இருந்தது. சரி, அதை எட்டி பார்த்தா அதுல அற்புதமான பெரிய அளவிலான ஒரு ஓணானை கண்டார்கள். அந்த ஓணானை பார்த்த உடனே அதை வெளியே எடுக்கிறதுக்காக எல்லாருமே முயற்சி செஞ்சாங்க, யாரு அந்த குழந்தைங்க எல்லாம். ஆனா அந்த ஓணானை அவளால வெளியே எடுக்க முடியல. இப்ப என்னாச்சு, எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணா கிருஷ்ணா இங்க வா, நாங்கெல்லாம் விளையாடுறச்ச அந்த கிணத்துல பெரிய ஓணான் இருக்கு, வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் கிட்ட சொன்ன உடனே உலகத்தையே காக்கக்கூடிய அந்த பரம்பொருள் கிருஷ்ணன் சாமானிய ஓணான எடுக்க முடியாதா, தன்னுடைய இடது கையால விளையாட்ட வெளியே எடுத்த. எப்ப உத்தமனான சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணனுடைய கை பட்டதோ அந்த ஓணான் தன்னுடைய வடிவை நீக்கி தங்கத்தை போன்ற அழகாக ஒளிரக்கூடிய தேவனாக ஆனது. பாருங்க, இதுவரையிலும் வதம் வதம் சொல்லிட்டு அசுரர்களை வதம் செஞ்ச விருத்தாந்தங்களை ரொம்ப ஆனந்தமா பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல ரெண்டு பக்தாளுக்கு எப்படி கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் சொல்றார். இந்த ஓணான் யார், அவர் என்ன செய்தார், எல்லா விருத்தாந்தமும் கிருஷ்ணனுக்கு தெரிந்தாலும் லோகத்துல இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நீ எப்படி ஓணான் ஆனே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் கேட்க, அப்போ அவர் சொல்றார், பிரபு இஷ்வாகு மன்னனுடைய பையன் நான், என்னுடைய பேர் நிருக்கன் அப்படின்னு பேர். சரி, கொடை வள்ளல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பே, அதனுடைய என்னுடைய பேரை நீங்க பார்த்திருந்திருக்கலாமே. என்ன கேட்டேன்னா, பூமியில எத்தனை மணல்கள் இருக்கோ அந்த அளவுக்கு, வானத்துல நட்சத்திரங்கள் எவ்வளவோ அந்த அளவுக்கு, பூமியில் பெய்யும் மழை நீர் துளிகள் எவ்வளவோ அவ்வளவு பசுக்களை தானம் செய்தவன் நான் அப்படின்னு நிருக்கன் தன்னை என்ன சொல்லுது இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான் கிருஷ்ணன் கிட்ட. கிருஷ்ணனுக்கு தெரியாதது அப்படின்னு இல்ல, நமக்கு இப்ப தெரிய வேண்டியது நிருக்க சக்கரவர்த்தியினுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு தானங்கள் செய்திருக்கான் பாருங்க. அப்பேற்பட்ட அந்த அந்தனர் யார் வந்தாலும் பல ஆயிரம் பசுக்களை தானம் கொடுத்து 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 சிவந்தவன் அந்த நிருக்க சக்கரவர்த்தி. சரி, இப்ப என்னாச்சு, பசு மட்டுமல்ல தங்கம் வீடு குதிரை யானை பணிப்பெண்கள் படுக்கைகள் ஆடைகள் ரத்னங்கள் எது இருந்துச்சுனாலும் யார் கேட்டாலும் இது அத்தனையும் அந்தனர்களுக்கு தானம் செய்யறதுல அவ்வளவு ஒரு அழாதி சந்தோஷம். சரி, இப்ப என்னாச்சு, அந்த ஊர்ல இந்த ராஜன் தானம் கொடுக்காத ஒரு பசு ஒரு அந்தனர் வீட்டில இருந்து வந்து இவருடைய பசு கொட்டையைக்குள்ள வந்துருச்சு. இது நிருக்க சக்கரவர்த்திக்கு தெரியாது. நல்லா கவனமா கேளுங்க, இது இவனுடைய பசு இல்லை, வேறு ஒரு அந்தனர் வீட்டு பசு. இந்த ராஜா அரண்மனையில் இருக்கக்கூடிய பசுவோட ஒன்றாக கலந்தது. இது நிருக்க சக்கரவர்த்திக்கு தெரியாது. ஒரு அந்தனர் வர இவர் என்ன செய்யறாரு, இந்த 1000 பசு தானம் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த 1000 பசுவை வேற ஒரு அந்தனர் ஓட்டி போகிறார். நிருக்கன் கிட்ட இருந்து தானமா வாங்கினா யார் வீட்டிலிருந்து அந்த பசு களவாடுதோ தூரத்துல பாக்காருங்க, என்னுடைய பசுவை இவர் கொண்டு போயிட்டு இருக்கார், உடனே அந்த பசு என்னுடையது அப்படின்னு அந்த பிராமணர் கூட சண்டை போடு. ரெண்டு அந்தனர்களும் நிருக்க சக்கரவர்த்தி அரசபையில வந்து நின்னாங்க. சுவாமி, இவர் கொண்டு போயிட்டு இருக்கிறதுல ஒரு பசு என்னுடையது அப்படிங்கிறார். சுவாமி, இதை நீங்க தான் தானம் கொடுத்தீங்க அப்படின்னு இன்னொரு ஆனந்தர் அந்தனர் சொல்றார். இப்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை நிருக்க சக்கரவர்த்திக்கு ஆச்சு. அந்த கம்ப்ளைண்ட் பண்ண அந்தனர் கிட்ட எவ்வளவோ சொல்றார் ராஜா, கவலைப்படாதப்பா, உனக்கு அதுக்கு பதிலா 1000 பசு தரேன். அது அப்படி இல்ல சொன்னா, அப்பா நீங்க கொடுக்கக்கூடிய 1000 பசு எனக்கு வேண்டாம், என்னுடைய பசு எனக்கு கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்தனர் அடம் பிடிக்க வேற வழியே இல்லாம இந்த வாக்குவாதம் நிறைவேறி ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிறதுக்கு முன்னாடியே நிருக்கன் இறந்தான். நிருக்க சக்கரவர்த்தி இறந்தான். பாருங்க, தன் வாழ்நாள் எல்லாம் பசுக்கள் மட்டுமல்லாம தன்னிடம் என்னென்ன இருந்துச்சோ அது அத்தனையும் ஆனந்தமா தானம் கொடுத்து மகிழ்ந்தவன் நிருக்க சக்கரவர்த்தி. ஆனா கடைசி நேரத்துல வந்த ஒரு பஞ்சாயத்து அதைய பைசல் பண்ண முடியறதுக்கு முன்னாடி உயிர் போயிடுத்து. நேர யமலோகத்துக்கு கூட்டிட்டு போறாங்க யாரு, நிருக்க சக்கரவர்த்திய. அப்போ யமதர்மராஜன் கேக்குறான், அப்பா நீ நிறைய புண்ணியம் பண்ணிருக்க, ஆனா இது மிகப்பெரிய பாவமும் செஞ்சிருக்க, உந்த அந்தனர் பசுவை களவாடிய குற்றம் உண்மையில இருக்கு அப்படின்னு யமதர்மராஜன் சொல்றான். சரி, உடனே புண்ணியம் இருக்கட்டும், புண்ணியம் எப்ப வேணா நாம அதை அனுபவிச்சுக்கலாம். சுவாமி, நான் செஞ்ச பாவத்துக்கு உண்டான தண்டனையே நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நிருக்க சக்கரவர்த்தி சொல்றார். பாருங்க, இவன் நேரடியா திருடல அந்த பசுவை, தெரியாம அந்த அந்தனர் வீட்டிலிருந்து தன்னுடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்த பசு தன்னிடம் இருந்த ஒரு காரணத்தினால் பல நூறு வருஷம் பாலும் கிணற்றில் ஓணானாக இருக்க வேண்டிய ஸ்ராபத்தை பெற்றான் நிருக்க சக்கரவர்த்தி. அப்படின்னா நாம செஞ்ச பாவம் நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை, இதையெல்லாம் நாம கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம்னா நம்மளால ஜீரணிக்கவே முடியல, தலை சுத்துது. தெரியாமல் இவனுடைய நாலேஜுக்கே வராம வந்த ஒரு விஷயத்துக்கே பல காலம் ஓணானாக, அதுவும் பாலும் கிணற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அந்த நிருக்க சக்கரவர்த்தி இருக்கிறான் அப்படின்னா, உடனே எப்போ கிருஷ்ணனுடைய தரிசனம் கிடைச்சதோ அவர் கையினால ஆனந்தமா எடுத்து வெளியே விட்டு தேவ உருவம் பெற்றானோ, உடனே இவா இதெல்லாம் பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆனந்தமான புஷ்பக விமானம் வந்தது. அந்த புஷ்பக விமானத்துல நிருக்க சக்கரவர்த்தியே ஆனந்தமா அதுல ஏத்தி அந்த நிருக்க சக்கரவர்த்திய அனுப்பி வைத்தார் கிருஷ்ண பகவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிருக்க சக்கரவர்த்தியினுடைய ஒரு விருத்தாந்தம் ரொம்ப அழகா சொல்றார். இதனாலே பாவ புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு, நாம எந்த ஒரு தவறு செய்தாலும் அதற்கு உரிய தண்டனை காத்துன்னு இருக்கு. இந்த உலகத்துல நாம ஏதோ இன்னைக்கு வந்து அவளை ஏமாத்திட்டோம் இவளை ஏமாத்திட்டோம் அப்படின்னு நாம சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி பாகவத புராணம் மகாபாரதம் பாரதம் ராமாயணம் இந்த இதிகாசம் எல்லாம் படிக்கும் போது பாருங்க, அது இன்னும் சொல்ல போனா கருட புராணம் எல்லாம் கேட்டோம்னா நாம செய்யற தவறுகளுக்கு அங்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளை விவரிக்கிறாங்க, அதை கேட்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கு. அப்படியெல்லாம் ஒரு தண்டனை இருக்கா சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா சரி இல்லேன்னு வச்சுக்கலாம். கடைசியா என்ன சொல்லுது, நீ தப்பு செய்யாதேன்னு சொல்லுது, செய்யாம இருக்கலாமே நல்லது செய்யலாமே, அது இருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் ஒரு பக்கம் பாத்துக்கலாம். உன்னை நல்வழிப்படுத்துறதுக்காக இதிகாசம் ஒரு நல்ல வார்த்தைகளை சொன்னா நல்லது எது சொன்னாலும் கேட்கணும். அப்ப இதிகாசம் சாக்ஷாத் பகவான் வேதவியாசரே நமக்கு எழுதி கொடுக்கும் போது நம்ம அதைய செவி எடுக்கலைன்னா அதைய ராகவேந்திரர் அங்கீகரித்து கிருஷ்ண சாரித்திர மஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காருன்னா பாருங்க ராயனுடைய வார்த்தைகள் எவ்வளவு வலிமை மிகுந்தது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லவர்களுக்கு அருள் பண்றாங்கிற ஒரு கதையை சொல்லும் போது நமக்கு நீ கெட்டது செய்யாதே அப்படிங்கிற ஒரு நீதியையும் உள்ளடக்கி வச்சிருக்கிறாங்க. சரி, இப்ப என்னாச்சு, இன்னொரு விருத்தாந்தத்தையும் இதே ஸ்லோகத்துல ஆனந்தமா வச்சிருக்கிறார் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். ஸ்ருததேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்தனர் இருந்தார், கிருஷ்ணனுடைய பரம பக்தர். சரி, அப்ப என்னாச்சு, எந்த விதமான பேராசையும் இல்லாம உலகியலை துறந்து மன அமைதியோடு வாழ்ந்து வந்தவர் அந்த யாரு, ஸ்ருததேவர் அப்படின்னு சொல்லிட்டு. அது விதேக தேசத்துல என்ன கிடைச்சதோ எந்த விதமான ஆசையும் இல்லாம அவருடைய வேலைகள் என்ன உண்டோ அதை நிறைவாக செய்து வாழ்ந்து வந்தவர் அந்த ஸ்ருததேவர் பரம பக்தர். ஆனா இதுல என்ன விஷயம்னா, அந்த தேசத்தினுடைய ராஜன், மிதிலை தேசத்தினுடைய ராஜன் பகுலாஷ்வன் அப்படின்னு அவருடைய பேரு, அவனும் எந்த விதமான அகந்தையும் அற்றவன், கிருஷ்ணனுடைய பரம பக்தன். இப்ப பாருங்க, ஒரு நாட்டுல ஒரு ராஜனுக்கும் மிகுந்த கிருஷ்ண பக்தி இருக்கு. சரி, அந்த தேசத்துல வாழக்கூடிய எளிய அந்தணன், அவங்கிட்ட காசு பணம் எல்லாம் இல்லை ஆனா பக்தி நிரம்ப இருக்கு. ஆனா ரெண்டு பேருமே கிருஷ்ண பக்தியில ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்றது, சளைத்தவர்கள் அல்ல. இப்ப என்ன ஒரு ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மா அந்த தேசத்துக்கு வர்றதா, அதாவது மிதிலை தேசத்துக்கு வர்றதா தகவல் வந்துடுச்சு. இப்ப என்னாச்சு, அந்த கிருஷ்ணனை வரவேற்க ரெண்டு பேரும் ஆயத்தம் ஆகுறாங்க. எப்படி, ராஜன் தன்னுடைய பரிவார சகிதமாக யானை குதிரை அத்தனை படைகளும் திருட்டி ஊர்னுடைய எல்லையிலே பூர்ண கும்பத்தை எடுத்துட்டு கிருஷ்ணனை வரவேற்கணும், அது என்னுடைய பாக்யம் அப்படின்னு சொல்லிட்டு பகலாஷ்வன் நிக்கிறார். இதுல இவரு யாரு, ஸ்ருததேவர், தன் வீட்டுல என்ன இருக்கோ ஒரு சிறிய கலசம் எடுத்துட்டு ஆச்சுங்களா, அவரும் ஒரு பூர்ண கும்பத்தை எடுத்துட்டு ரொம்ப ஆனந்தமா கிருஷ்ணனை வரவேற்கிறதுக்காக நிக்கிறார். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருடைய என்ன சொல்லுது எண்ணங்களும் தவிப்பும் எங்க இருந்துச்சு அப்படின்னா, இவர் ரெண்டு பேருமே இவ்வளவு பக்திய கிருஷ்ணன் மேல வச்சிருக்காளே, யாராத்துக்கு கிருஷ்ணன் போவான் அப்படிங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருந்துச்சு. கிருஷ்ணன் பார்த்தான், இவன் ராஜன், இவன் வீட்டுல எதுவுமே இல்லை, ஆனா ரெண்டு பேரும் என் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த பக்தியினுடைய அளவு இருக்கு பாருங்க, அளவு ரெண்டுமே சரிசமமா இருந்துச்சு கிருஷ்ணனுடைய பார்வையில். உடனே என்ன செய்தான், கிருஷ்ணன் இரண்டாக மாறி ரெண்டு பேர் வீட்டுக்கும் போனான். இந்த இடத்துல பாகவதம் ரொம்ப அழகா வர்ணிக்குது, அதை என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜனுடைய அரண்மனைக்கு கிருஷ்ணன் சென்றதை ஸ்ருததேவன் அறியான், என் வீட்டுக்கு மட்டும்தான் வந்திருக்கான் அப்படின்னு ஸ்ருததேவனுக்கு என்ன சொல்லுது, ஒரு திருப்தியை உண்டு பண்ணான் கிருஷ்ணன். அதே மாதிரி பகுலாஷ்மன் அவனுடைய அரண்மனைக்கு இவன் வரவேற்றதற்காக அதை அகமகிழ்ந்து ஆனந்தமா கிருஷ்ணன் வந்தான். என்ன ஆனந்தம் பகுலாஷ்மனுக்கு, உடனே அவனை ரொம்ப பெரிய ஆசனத்துல உட்கார வச்சு கால் அலம்பி அந்த தீர்த்தத்தை தலையில தெளிச்சுண்டு அவனுடைய கால்களை பற்றி கொண்டு சேவை செய்ய ஆரம்பித்தான் பகுலாக்ஷ்மன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சாக்ஷாத் நீரே, சரி என்னுடைய வீட்டுக்குன்னா அந்த அரண்மனைக்கு வரணும் அப்படின்னா எத்தனை ஜென்மத்தில நான் செய்த புண்ணியமோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுல நீர் வார்த்துண்டு அந்த கிருஷ்ணனை பார்க்கிற பாக்கியம், அவருடைய அரண்மனையிலேயே கூட இருக்கக்கூடிய பாக்கியம், இது அத்தனையும் அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா வரவேற்று ஆனந்தம் அடைஞ்சாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யாரு, நம்ம அந்தனர் சிறுதவேவன், அவர் என்ன பண்றாரு, தன் வீட்டுல என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் கொண்டு கிருஷ்ணனுக்கு என்னென்ன உபச்சாரம் செய்ய முடியுமோ, அதாவது பொருட்கள் மூலமா அவன் அகமகிழ்வதில்லை. பகுலாக்ஷ்மன் அரண்மனையில் அரசனாக இருந்தபோது அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த கனிகளும் அந்த அறுசுவை உணவும் அங்கு இருக்கக்கூடிய மாட மாளிகைகளும் அந்த கோபுரங்களும் அதெல்லாம் கண்ணனின் என்ன சொல்லுது எண்ணத்துக்கு வருபவை அல்ல. ரெண்டு பேர் மனதை பார்ப்பவன் கண்ணன், அந்த மனத்தில் கிருஷ்ணன் மேல எவ்வளவு பக்தி இருக்கு அப்படிங்கறத மட்டும்தான் அளவீடாக கிருஷ்ணன் பார்த்தான். பார்த்தால் காசு இருக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு பாரபட்சம் பார்க்காம என்மேல் யார் மிகுந்த பக்தி கொடுத்திருக்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டு ஆத்மாவும் அவ்வளவு அதீத பக்தியை என்ன சொல்லுது கிருஷ்ணன் மேலே காமிச்சது. அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப என்ன சொல்லுது சந்தோஷமாச்சு. அதனாலேயே என்ன செய்தான், ரெண்டு வீட்டிற்கும் கிருஷ்ணன் சென்று ரெண்டு பேரையுமே அனுகரிக்கப்பட்டான். பாருங்க, இந்த கிருஷ்ணனால் வழிகாட்டப்பட்ட அந்தனன் சிறுதவேவன் கிருஷ்ணனையும் பிரம்ம ரிஷிகளையும் உயர்வு தாழ்வின்றி ஒரே தட்டில் இருத்தி உபசரித்து நற்கதியை பெற்றான். மிதுரை மன்னனும் பகுலாஸ்வனும் என்ன செய்தான், அதே மாதிரி நற்கதி பெற்றான். ரெண்டு பேரும் உபச்சாரமும் சமமாக இருந்ததுன்னு கிருஷ்ணன் அந்த பாகவதத்துல ரொம்ப அழகா சொல்றார். பக்தி காமிக்கிறதுக்கு நம்ம கையில என்ன சொல்லுது மிகப்பெரிய செல்வம் வேணும், ஆடம்பரம் வேணும், மாளிகை வேணும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கிருதய பூர்வமாக கிருஷ்ணா என்னிடம் என்ன இருக்கோ அதை நீ எனக்கு கொடுத்தது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உயர்ந்ததுன்னா அந்த எண்ணத்திற்காக நம் வீடு தேடி வருபவன் கிருஷ்ணன் அப்படின்னு நாம எந்த அளவுக்கு பக்தி செய்கிறோமோ அதே விதம்னு சொல்ல முடியாது, அதை விட பல மடங்கு நம்மேட அன்பு கொள்பவன் நம் கிருஷ்ணன். ரெண்டு பக்தர்களையும் மகிழ்விக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறிது காலம் மிதிலையிலேயே தங்கி அவர்களுக்கு வேதத்துல கூறியக்கூடிய சான்றோர்கள் சொல்லக்கூடிய அறநெறிகளை உபதேசம் பண்ணா என்ன பாக்கியம் பாருங்க. கிருஷ்ணனே நேரடியா வந்து நம்ம ஆத்துல உட்கார்ந்து அவன் ஒரு நல்ல நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும்னா அந்த சிறுதவேவனும் பகுலாக்ஷனும் செய்த பாக்கியம் என்ன பாருங்க. இந்த ஸ்லோகத்துல ஏற்கனவே ஒண்ணு பார்த்தோம், என்ன, அந்த ஓனானா இருந்து தன் கைப்பட்ட உடனே அந்த சக்கரவர்த்தி இருந்தான் பாருங்க, எவ்வளவு பசுக்களை தானம் பண்ணான் அவனுடைய விருத்தாந்தம் நாம பார்த்தோம். அதே நிருக்க சக்கரவர்த்தியினுடைய விருத்தாந்தம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பக்தன் இல்லை, ரெண்டு பக்தனுக்கு சிறுதேவனுக்கும் சரி பகுலாட்சனுக்கும் ஒரு ஆனந்தமான ஆசீர்வாதம் உயர்ந்த கதியை கிருஷ்ணன் கொடுத்தளிதான். இப்பேற்பட்ட கிருஷ்ணன் என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவேந்திர சுவாமிகள் ரொம்ப அழகா கிருஷ்ண சாரித்திர மஞ்சரியில சொல்றார். கிருஷ்ணனுடைய மகிமை இதோட முடியல, இன்னும் நிறைய இருக்கு ஆச்சுங்களாம். இதெல்லாம் நடக்கிறது சாட்சாத் குருராஜனுடைய கருணையினாலே அப்படின்னு சொல்லிட்டு பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய பஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனுவே சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.